திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் அஞ்சன்னவேல்வி மடமாக அங்கவர் மாயையே அலைவேனோ இஞ்சுருமாவுனதே அடிசேர இன்பமதாயரு அருளாதோ நஞ்சமுதாவோனும் அரணார்தம் நன்குமராவுமே அருள்வாளா தஞ்சனவாமடே அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. எல்லாம் உள்ள ஞான பண்டிதன் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இரண்டு திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்குகிறேன். திருமந்திர சொற்பொழிவை நாள்தோறும் கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்று மூன்றாம் தந்திரத்தில் யோக ரகசியங்களில் சில மட்டும் அறிமுகமாக சிந்தித்தோம். இன்றைக்கு திருமூலருடைய திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் மந்திரங்களும் எந்திரங்களும் என்ற ஒரு தலைப்பிலே இறைவன் வழிகாட்ட நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வதற்கு மூன்று முறைகள் முக்கியமாக ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். ஒன்று உருவ தியானம், இன்னொன்று மந்திர வழியாக இறைவனை வழிபாடு செய்வது, மூன்றாவதாக யந்திர வழிபாடு. இந்த மூன்று முறைகளையும் ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். இதிலே மந்திரங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி மந்திரங்களை மனத்தில் நினைக்க முடியாதவர்களுக்கு உருவ வழிபாடும் யந்திர வழிபாடும் அவசியமாயிற்று. அதன் அடிப்படையில்தான் இந்த நான்காம் தந்திரத்தில் 25 சக்கரங்கள் பேசப்பட்டுள்ளன. இந்த சக்கர வழிபாடு என்பது சித்தர்கள் இரகசியமாக வைத்திருந்த முறை. இவர்கள் மந்திர இயந்திர வித்தைகளை வைத்து பல யோக சாதனைகளை எல்லாம் செய்தார்கள். திருமூலர் ஒரு சிவசித்தர் என்பதனால் தன்னுடைய திருமந்திரத்தில் இந்த மந்திர யந்திர ரகசியங்களை எல்லாம் 535 பாடல்களிலே பதிவு செய்துள்ளார். வித்தை என்று சொன்னால் த சீக்ரெட் என்று சொல்லுவோம். அக வடிவம் புற வடிவம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது அக வழிபாடுன்னு பேர். அது அக வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரங்கள் அனைத்துமே புற வடிவங்கள். இந்த சக்கரங்கள்ல மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தோம்னா ஓம் ஓரெழுத்து மந்திரம் அப்படின்பா. இப்ப ஈரெழுத்து மந்திரம் ராம் அப்படி, மூவெழுத்து மந்திரம் முருகா அப்படின், நாலெழுத்து மந்திரம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய, அது நாலெழுத்து மந்திரம். ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம, ஆறெழுத்து மந்திரம் சரவண பவா, இப்படி மந்திரங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இந்த மந்திரங்கள் சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பல்வேறு வடிவங்களை கட்டங்களில் வைத்து அடைத்து அதற்கு உருவேற்றி வைப்பார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு யந்திர வடிவம் தேவை. இந்த சித்தர்கள் அவர்கள்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் டிராவலர்ம்பாங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் டிராவலராக இருந்தாலும் அவர்கள் வித்தவுட் எனி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே ஆகாயத்திலேயே பறக்கக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட ஒரு சக்தி இருந்தது. என்ன சக்தின்னா, இந்த வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோள்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு, அந்த கோள்களுடைய சஞ்சாரங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த இந்த ரேஸ் வழியா. அந்த தொடர்பினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் இந்த சித்தர்களும் யோகிகளும் கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. இந்த சித்தரை என்ன செய்வாங்கன்னா, இந்த கோள்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சீக்ரெட் இந்த சக்கரங்களை பயன்படுத்துவாங்க. ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சக்கரங்களை ரிமோட் கண்ட்ரோலாக வைத்து இந்த கோள்களை எல்லாம் இயக்குவார்கள். அப்போ அந்த சக்கரங்களிலே மந்திரங்களை பொறிப்பார்கள். அது இந்த மந்திரங்கள் வந்து குருநாதர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் அந்த அதிர்வுகள் உண்டு. எதுனா அந்த ஓம் அப்படிங்கிறோம், ஹ்ரீம். இந்த ஹ்ரீம்ங்கிறது வந்து இந்த அம்பாளினுடைய பீஜ மந்திரம். அதே மாதிரி கிளீம், ஸ்டீம், இதெல்லாம் நம்ம உச்சரித்து பார்க்கும்பொழுது நம்ம உடலில் ஒரு அதிர்வுகள் தோன்றும். இதை பிரயோகிக்கும் பொழுது பிரபஞ்சத்திலே அதிர்வுகள் தெரியும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த அதிர்வுகளின் மூலம் நம்மால் வந்து சில பயன்களை பெற முடியும். அதுக்கு சில சக்கரங்களை எல்லாம் போடுவாங்க. அந்த கோடுக்கு பேர் ரேகைன்னு பேர். அந்த கட்டம் கட்டமா வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்டங்களுக்கு எல்லாம் மனைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய திருமந்திரத்துல 25 சக்கரம் உண்டு. நாலாம் நந்தத்துல 25 சக்கரம் உண்டு. அல திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், கோவனாபுரி சக்கரம், அப்புறம் இந்த ஆராதார சக்கரம், இப்படி சக்கரம் வச்சிருக்காங்க. மந்திரமேனி சக்கரம், இந்த மாதிரி ஒரு 25 சக்கரங்களை அவர் சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25 மட்டும் இல்லை, இன்னும் சக்கரங்கள் உண்டு. இப்ப சிதம்பர சக்கரம்னு இருக்கும், இந்த குளிப்பாணி சித்தர் அருளியது அது விரதம் கொடுத்துருக்கிறார். குளிப்பாணி சித்தர் வந்து இந்த சிதம்பர சக்கரத்துக்கே ஒரு நூல் எழுதுகிறார். சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அது சிதம்பர சக்கரம். அதே மாதிரி பூஜா யந்திரம், அதே மாதிரி பிரயோக யந்திரம், அப்புறம் அந்த பஞ்சபூதங்களையும் இயக்குவதற்காக இந்த பஞ்சபூதங்களினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பஞ்சபூத சக்கரம், இப்படி நிறைய உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். இருக்கிறார்னா அருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவத்தில் உணர்ந்து அப்படியே இறைவனை இப்போ இறைவன் வழியாக வந்தது, அதனால அருளியினார். அதாவது கந்தர் அனுபூதிங்கிறது ஒரு 51 பாடல். அந்த 51 பாடலுமே 51 சக்கரங்கள் உண்டு. அந்த 51 சக்கரங்களுக்கும் மந்திரங்கள் உண்டு. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் அதை அனுபவத்தில் கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திருமந்திரம் 300 என்ற ஒரு நூல் உண்டு. அந்த திருமந்திரம் 300 என்ற நூலில் திருமூல தேவநாயனார் அருளியதுதான் அருள அஷ்டக்கண்மங்கள் அப்படின்னு சொல்லி, அது ஒரு வகையான மந்திரங்களையும் யந்திரங்களையும் துருவ எண்களை வைத்து அடைக்கப்பட்டது. அது இன்னும் ரகசியமாக உள்ளது. அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கும் போதுதான் நம்மளோட எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லி அவையா இருக்க முடியும். திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கின்றனர். அப்போ அந்த எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்குரிய எண்கள் அதனோட ரகம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப நம்முடைய இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல் அடங்கியிருக்கிறது. அதில் 4 மந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற அத்துணை சக்கரங்களுமே மேக்சிமம் இந்த சிவாயனம என்ற இந்த திரு அந்த 5 எழுத்தினை கொண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சக்கரங்களை நீங்க பார்த்திருப்போம். இந்த சக்கரங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு அமைப்பு தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த திருக்கோவில்களினுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்கள் இருக்கும், 4 வழி இருக்கும். அதே மாதிரி சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா 4 வகையான வாசப்படி இருக்கும். கருப்ப கிரகத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நடுல இறைவன் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவிலில். அதே மாதிரி இந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இறைவன் இருக்கிற மாதிரி அதுக்கு உள்ள உரிய ஒரு எழுத்தை பிடிச்சிருக்கும். அப்போ அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பில் இறைவன் எப்படி உள்ளே இருக்கிறாரோ கருவறையில், அதே போல சக்கரங்களும் சக்கரங்களுக்கு மத்தியில் அந்த இறைவன் எழுந்தொழிருக்கின்ற இடம். அப்ப திருக்கோயில் அமைப்பும் சக்கரத்தினுடைய அமைப்பும் உண்டுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு நம்முடைய உடம்பு அமைக்கப்பட்ட விதமே இந்த திருக்கோயில் இந்த உடம்பை வச்சு தான் இந்த திருக்கோயில் நடந்தது. உடல் அமைப்பும் திருக்கோயில் அமைப்பும் ஒன்றுதான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி. இந்த முதுகு தண்டு தான் கொடிமரம். அந்த நம்மளுக்கு எப்படி உயிர் உள்ளே இருக்கிறதா அது மாதிரி அந்த சிவலிங்கம் உள்ள இருக்கு. அதனாலதான் சீவனுக்குள் சிவமனம் பூத்ததும்பது திருமந்திரத்துல. அப்ப நம்ம உடம்பு எப்படியோ அதே போலதான் கோவில். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனையும் காலா மணி விளக்கு அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ள விளக்கம் நம்ம வேற ஒரு தந்திரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த திருவயன் தெய்வத்திற்கும் இந்த திருக்கோவிலுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த சி என்பது சிவத்தை குறிக்கும். அதான் இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய கருவறை அதுதான் சி. அப்ப இந்த அர்த்த மண்டபம், இந்த அர்த்த மண்டபம் இருக்கிற இடம் வந்து வ. அதுதான் அந்த பக்கத்துல சிவன் கோயில பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்திலேயே அங்க பராசக்தியினுடைய சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபம் நந்தி நந்தியம்பெருமான் இல்லையா, அது எழுந்தில் இருக்கக்கூடிய மகா மண்டபத்துக்கு பேரு யா. அவரை அப்படியே வந்தோம்னா நடராஜ பெருமான் எழுந்தில் உள்ள இடம் திருக்கோயில் இருக்கும், அது வந்து அதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும் அது வந்து ம. அப்போ அங்கேருந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ந ம சிவாய. அப்ப திருவேந்திரத்திற்கும் திருக்கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ இந்த சக்கரங்கள்ல சில குறியீடு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தா சக்கரங்கள் மாதிரி தெரியும், ஆனால் அதுல குறியீடு இருக்கும். இப்படி மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கும், அந்த மேல் நோக்கிய முக்கோணம் பார்த்தீங்கன்னா அது சிவத்தை குறிக்கும். அதே முக்கோணம் தலைகீழ போட்டிருப்பாங்க, கீழ் நோக்கிய முக்கோணம், இது சக்திய குறிக்கும். இந்த ஒரு குறியீடை பார்த்த உடனே இந்த குறியீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணத்தையும் இணைச்சிட்டீங்கன்னா அது ஒரு அறுகோணம் ஆயிடும். அறுகோணம் அப்படின்னு சொன்னா அது சிவசக்தி, அது முருகன். இப்போ அப்படி போறோம்னு வச்சுங்களா, அது மேல் நோக்கிய முக்கோணம், இது கீழ் நோக்கிய முக்கோணம், இணைச்சாச்சு. நடுவுல ஓம் அப்படின்னு போட்டுடுறோம், ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு பீஜா மந்திரம்னு சொல்லணும். சார் அந்த ஆறு பக்கமா ஆறு சின்ன சின்ன முக்கோணமா இருக்கும், அது ச ர வ ந ப வ. அப்ப ஓம் சரவண பவ, அப்ப சிவசக்தி, அப்ப சிவமும் சக்தியும் அப்படின்னா அது முருகப்பெருமானுக்கு உள்ள மந்திரமா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரகை, தாரகை அப்படின்னு நட்சத்திரம். இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இந்த இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த மேல் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி இழுத்து அப்புறம் இப்படி போய் ஆடி ஆடி அது பார்த்தீங்கன்னா ஐந்து கோணங்கள் இருக்கும், நடுவில் ஒரு பட்டம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்னு போட்டு ஐந்துலையும் பார்த்தீங்கன்னா சிவ ய நாம சிவயம். அப்போ உள்ள இந்த முக்கோணம் இந்த குறியீட்டுகளுக்கு குறியீடுகளை பார்க்கணும் எந்த ஷேப்பில் இருக்கிறது. இப்போ சில யந்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சூளக்குறி போட்டிருப்பாங்க, அந்த சூளக்குறி போட்டிருந்தாங்கன்னா எட்டு திசைகளையும் போட்டிருப்பாங்க, அந்த திசைகளில் போட்டிருந்தாங்கன்னா அந்த எட்டு திசைகளும் காப்பு, அந்த காப்புக்காக உள்ளது அந்த சூளக்குறி. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு குறியீடுகள் இருக்கிறது. இப்போ இந்த ஓம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது வந்து இந்த சிவாய நம என்ற மந்திரத்தில் உள்ள பொருள் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், இந்த ய என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது இந்த மறைப்பாற்றல் அதாவது திரோதான சக்தியை குறிக்கும், ம என்பது ஆணவத்தை குறிக்கும். இதுதான் இந்த சிவாய நமங்கிற எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பொருள் விளக்கம். இந்த ஓம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஓம் அப்படி ஓம் சிவாய நம அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா இந்த ஓம் என்பது இந்த புற உலகு, சிவாயனமாங்கிறது ஆகம். இப்போ ஓம் சிவாயனமாங்கிறது அப்படின்னா அகத்தையும் புறத்தையும் இணைக்கும். அதனாலதான் நடராஜ பெருமானோட திருமணியில பார்த்தீங்கன்னா இந்த நமசிவாயங்கிற மந்திரம் இருக்கு. அந்த நடராஜ பெருமானுடைய திருமணியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும், அது அதுக்கு பேர் வந்து பிறப்பேன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 51 சுடர்கள் இருக்கு, தமிழ் எழுத்துக்கள் 51ங்கிறதுனால 51 சுடர்கள் இருக்கு. அது வந்து ஓம் போல நடராஜ பெருமானுடைய திருமேனி மந்திர வடிவமாக பார்க்கின்ற பொழுது அது சிவய நம அல்லது நம சிவய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சிவய நம அப்படின்னு நம்ம அந்த ஐந்து எழுத்துல இப்ப சிவ என்ற இரண்டு எழுத்தும் முக்கியம், ஏன்னா சிவமும் சக்தியும் அப்படின்னு. இப்ப சிவமும் சக்தியும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான கருத்து. இப்ப சூரியன் கதிர் அப்படின்னா ஒன்றை ஒட்டு ஒன்று பிரியாது. இப்ப சூரியன் என்பது சிவம் என்றால் கதிர்கள் என்றால் சக்தி. சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்ப சிவத்திலிருந்து வரக்கூடிய சக்தி. எப்படி சூரியனையும் கதிர்களையும் பிரிக்க முடியாதோ அதே போன்று சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேரு. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இத நம்ம சொல்றோம். இப்ப சிவ சிவ சிவன்னு சொல்றோம். இப்ப யாருமே சீன்னு சொல்றது இல்ல, யாருமே வான்னு சொல்றது இல்ல. அப்ப சிவன் தான் நம்ம சொல்றோம், சேர்ந்து வரும். இது நம்ம மந்திரத்துல ஒரு ரகசியங்கள் இருக்கிறாங்க. திருமூலர் அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அப்ப அண்ணல் தான் அங்க இறைவன். இறைவன் இருப்பது அவள் அக்கரத்துக்குள்ளே. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம். அக்ஷரம்ங்கிறது அக்கரம். பெண்ணில் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே. இங்க பிரான்னா சிவன் அர்த்தம். இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அம்பாள் அக்கரத்துக்குள்ளே இருக்கிறார். அம்பாள் எங்கே இருக்கிறார்? சிவபெருமானுடைய அச்சரத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு எழுத்தை சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து சிவ சிவ அப்படின்னு சொல்லுவோம். சிவ சிவ அப்படின்னா இந்த ரெண்டு வாவுக்கு இடையில சி இருக்கும். அந்த ரெண்டு வாவுக்கும் இடையில சி இருந்ததுன்னா இந்த பக்கமும் அம்பாள், இந்த பக்கமும் அம்பாள், நடுவுல சி இருக்கும். இப்போ இந்த சிய தூக்கி நடுல போடுங்க. இப்ப சிவ சிவ அப்படின்னா ரெண்டு பக்கமும் நடுவுல சி. வாவா பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் சி, நடுவுல வா. அப்ப சிவ சிவ. இப்ப சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதான். அப்ப சிவ சிவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதான் சொன்ன அந்த சி என்பது நிலைப்பு ஆற்றல், வா என்பது இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த சிவ சிவ அப்படிங்கிறதுல நிறைய சொல்ற. இந்த எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவாள் பொறி அது பொருள் அறிவார்களே. இந்த யாருக்கு தெரியும்னா இந்த பொருளை அறியக்கூடியவர்கள் புண்ணியவாளர். இந்த புண்ணியவாளர்னா அத உணர்ந்த ஞானிகள் அருளாளர்கள், அவங்களுக்கு அதனுடைய உண்மை தெரியும். இப்ப நம்மளுடைய திருக்கழுத்து படியாதுல ஒரு செய்தி, அம்மையப்பரையே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அப்ப அம்மையப்பர் தான் சிவ அப்படின்னு சரி, சிவ சிவ அப்படின்னா. இத நம்ம வந்து திருவாசகத்துல ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல்னா, அந்த உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன்னை அப்படின்னு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் மண்ணே முன்னின்ற. திருவாத்துல சொல்லக்கூடிய ஒரு பாடல். இல்ல உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி. அப்போ அந்த சி அப்ப ரெண்டு பக்கமும் சி இருந்தா நடுவுல வா இருக்கும், ரெண்டு பக்கமும் வா இருந்தா நடுவுல சி இருக்கும். அப்ப அந்த சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் நம்மளுடைய மாணிக்க பாசத்துல பகிர்ந்து. அப்புறம் நம்முடைய திரிகான சம்பந்தர் ஒரு பாடல் பாடுவார். இல்ல பெண்ணில் அல்லாதடும் பெருந்தகை இருந்ததே என்பது. அத மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளனக பெண்ணில் நல்லாலொடும் இருந்தகை இருந்ததே. அப்போ பெண்ணில் நல்லால் பெருந்தகை, அப்ப இறைவனும் இறைவியும், இறைவனும் இறைவியும் சேர்ந்த நிலை. அப்ப சிவ நல்லால் அப்படிங்கறது வந்து ஆகு பெயர், தமிழ்ல வந்து ஆகு பெயர் சொல்லுவாங்க. சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் உண்டு, இதுல அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி தென்னி வைப்பான் அப்படின்னு சொல்லுவார். அம்மையோடு அப்பனாகி, அப்ப அம்மையப்பரா இருக்கிறாங்க. இதே கருத்தையே நம்முடைய அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அவரது இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறார். உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு. அப்ப உமையும் உமையொரு பாகமும், அப்ப அங்க கலந்த நிலையத்தான் அவங்க சொல்ற நம்முடைய சரி. இதை சித்தர்கள் யாராவது இந்த நிலைய பேசியிருக்காங்களா அப்படின்னு நமக்கெல்லாம் மிகவும் வழிகாட்டக்கூடிய சித்தர் சிவபாக்கியர். ஏன்னா சிவபாக்கியரை படிச்சா திருமந்திரம் ஈஸியா புரியும், அவர் எளிமையா சொல்லிட்டு போடுவார். அப்ப சிவபாக்கியர் வந்து இந்த கடைசி பாடல்ல ஒரு பாடல் சொல்றார், இந்த சிவாய வசிங்கிறார். அப்ப சிவாய வசி, இப்ப சிவ சிவன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதேதான் சிவய வசி. இந்த சிவையவசியில பாத்தீங்கன்னா இப்படி படித்தாலும் சிவையவசி, இப்படி படித்தாலும் சிவையவசி, கடைசியில சி இருக்கும், இந்த பக்கம் சி இருக்கும், அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஏ இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் வா இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், நடுவுல ஏ இருக்கும். இப்படி படிச்சா சிவ, இந்த பக்கம் பார்த்தா சிவ, நடுவுல பாத்தீங்கன்னா ஏ. அப்ப சிவையவசி, அப்ப சிவசக்திக்கு நடுவுல ஆன்மா இருக்கும். அவர் வசி மந்திரத்தை போடுறாரு, வசி மந்திரத்தை பயன்படுத்துறாருங்க. அந்த வசி மந்திரம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சித்திரகளுக்கு தேவை, அதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரம். சிவாய வசி என்னவும் ஜபிக்கவும் ஜகம் எல்லாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க யாவும் சித்தியாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க வானமாளலாம், சிவாய வசி என்பது இருதலை தீயாகும், இருதலை மாணிக்கம் வர முடியல, அது மாதிரி இருதலை தீங்க. அப்ப சிவாயவசி சிவயவசி, அதுல என்ன அப்படின்னா இந்த வா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறாரு, வாக்கு ஒரு மாத்திரை தான். ஏன் இந்த வாவுக்கு மட்டும் ரெண்டு மாத்திரை அப்படின்னா, ஆரம்ப நிலையில பழகிறவங்களுக்கு சிவாயவசி அம்பாளுடைய கருணையோடு போறது. அப்ப சிவய வசின்னு சொன்னோம்னா இந்த சீக்கும் ஒரு மாத்திரை, வாக்கும் ஒரு மாத்திரை, ஆக ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது ஈக்குவலாக இருக்கும். அப்ப சிவய வசின்னு திருமந்திர சக்கரத்திலயும் வரும். இப்ப இந்த மந்திரங்களை நாம வந்து எப்படி நம்ம கணிக்கணும் அல்லது பேசணும் அப்படின்னு, இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா கணிக்கணும், இந்த மனசு உள்ளேயே கணித்தல். வெள்ள வரக்கூடாது, வெள்ள வந்துச்சுன்னா பவர் கம்மி. அது வந்து அசபா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அசபா மந்திரம் வந்து அப்படின்னா, இதுதான் நான்காம் மந்திரத்திலே முதல்ல சொல்ற, இது மூச்சு காட்டிலே இருக்கக்கூடிய மந்திரம் அசபா அப்படின்னு சொல்ற. அது வந்து மூச்சு காட்டினுடைய இயக்கம், அதுதான் மந்திரம். அசபா. அசபானா வாய் விட்டு சொல்ல முடியாது, மூச்சு காத்திலே எங்கிட்டு இருக்கும். இது எப்படின்னா அந்த சோன்னு உள்ள எழுப்பணும், ஹம்புன்னு வெளியில் எழுப்பணும். ஜபிக்க வேண்டியில்லாத, ஜபிக்காமலே சொல்லக்கூடிய மந்திரம் அது. இத வேற மாதிரி சொல்றதா இருந்தா இந்த ஓம்ங்கிற மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மூணா நம்ம டிவைட் பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து ஹம்ச மந்திரம் சொல்லலாம், இன்னொன்னு சோகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், இன்னொன்னு திருவேந்த எழுத்து, மூணு ஒண்ணுதான். அதே இந்த அசபா மந்திரம் அப்படிங்கிறது ஜபிக்க முடியாது, இந்த வாய் விட்டு ஜபிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே இயங்கக்கூடிய மந்திரம். இது வந்து பிராணனோடு இயந்திருக்கிற மந்திரம். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திருமால் நம்ம திருப்பார்கடல்ல அப்படியே அறிதுகள்ல இருப்பார். அப்போ திருமாலினுடைய இருதயத்தில் தியாகராஜ பெருமாள் அசைந்து ஆடுவார். அப்ப அந்த ஊஞ்சல் போடுவாங்க, அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதை முன்னும் பின்னும் அசைந்து ஆடுதல், அந்த அசைந்து ஆடுதல் அதுக்கு பேர் அசபா. ஜபிக்க வேண்டிய இல்லை, அது உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும். ஆடக்கூடிய அந்த திருநடனத்துக்கு அசபா நடனம்னு பேரு. இந்த திருவாரூர்ல வீதி விடங்கள் அப்படின்னு சொல்லி உண்டு, சப்த விடங்கள்ல அது ஒரு தளம், திருவாரூர் வீதி விடங்கள் அப்படின்னு. அந்த வீதி விடங்கள்ல வந்து சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு அசபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மந்திரங்கள் உள்ள எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவத்துல உணரணும். இந்த அனுபவத்துல சொல்லி சொல்லி தான் படிக்கணும் இதெல்லாம்.